நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
என்ன நியூ சவுத் வேல்ஸ் பாலிடிக்ஸ் அரசியல் பத்தி பேசுறோம் இன்றைக்கு. எதிர்பாராத மாதிரி ஒரே நாள்லயே அரசியல் தலைகளா மாறிடுச்சே.
24 மணித்தியாலம் அரசியலில் நீண்ட காலம் என்று சொல்லுவார்கள். இப்போது கிளாடிஸ் பஜிக்லியனின் ராஜினாமா, அதாவது முதல்வரின் ராஜினாமா, மாநிலம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி இருக்கிறது. ரைசல்,
நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியர் கிளாடிஸ் பஜிக்லியன் இவ்வளவுக்கு திடீர்னு சடனா காலையிலேயே வந்து பதவி விலகிறதுக்கு என்ன காரணம்?
பிரதான காரணம் என்று பார்க்கிற போது, இப்போது இந்த ICAC என்று சொல்லப்படுகின்ற ஊழல்கள் தொடர்பான விசாரணை நடத்துகின்ற சுயாதீன ஆணைக்குழு அவர் மீதான நேரடியான ஒரு விசாரணையை நடத்தப்போவதாக இன்று அறிவித்ததுதான் இதனுடைய பிரதானமான காரணம் என்று பார்க்கப்படுகிறது. நேர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சென்ற வருடம் அவர் இதே விதமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். அப்போது குற்றச்சாட்டு அவர் மீது நேரடியாக சுமத்தப்படவில்லை. ஆனாலும் அவர் நடந்து கொண்ட விதம், அல்லது தனது பதவி காலத்தின் போது சிலருக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய விதமாக, குறிப்பாக அவர் ரகசிய உறவுகளை வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் வகா எம்பி டேரில் மெக்குயர் உடனான தொடர்பு, அதன் காரணமாக அவருக்கு லாபம் ஏற்படக்கூடிய விதமாக அவர் சில சலுகைகளை, நிதி ஒதுக்குகள் செய்தார் என்பது பற்றிய குற்றச்சாட்டுகள் மேலோங்கி வந்த போதும், அப்போது அவருக்கு இருந்த அமோக ஆதரவு காரணமாக மற்றும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் செய்த தவறு காரணமாக அவர் இதில் சிக்கிக்கொண்டார் என்ற ஒரு அனுதாபமும் கருணையும் மேலோங்கி இருந்ததன் காரணமாக அவர் அப்போது தப்பிக்கொண்டார். நாம் கூட அப்போது சொன்னோம், அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன, அவர் 5 நாள் 6 நாள் மேல் பதவியில் நீடிக்க மாட்டார் என்று. ஆனால் இப்போது அந்த விசாரணைகளோடு சேர்த்து 2012-2018 கால பகுதியில் வகா வகாவில் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு டேரில் மெக்குயர் லாபம் ஈட்டக்கூடிய விதமாக அவர் நிதியை ஒதுக்கி இருக்கிறார். அத்தோடு இந்த பஜரிஸ் கிரீக் புதிய விமான நிலையத்துக்காக கையகப்படுத்திய நிலம் தொடர்பாகவும் டேரில் மெக்குயர் பணம் ஆதாயம் பெறக்கூடிய விதமாக இவர் நடந்து கொண்டார். அத்தோடு இது பற்றி அவர் அறிந்திருந்த போதும் அவர் தனது பதவியையோ அதிகாரத்தையோ பயன்படுத்தி கொள்ளாமல், இது பற்றி நான் தெரிந்து கொள்ள தேவையில்லை என்று தொலைபேசியில் உரையாடலில் குறிப்பிட்டது பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆகவே இப்போது நேரடியாகவே அவர் விசாரணைக்கு உட்படுகிறார் என்ற செய்தி வந்த பின்பு அவர் பதவி ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ரீசன்,
ஆனா இப்ப சில அரசியல் அவதானிகள் என்ன சொல்றாங்கன்னா, பரிஜிக்கலினை பொறுத்த அளவுல அவர் இவ்வளவுக்கு வேகமாக விரைவாக வந்து பதவி விலகி இருக்க வேண்டாம், இது ஊழல் தொடர்பாக அல்லது இந்த லஞ்சம் தொடர்பான ஒரு விசாரணை முடிவுக்கு வரும்போது அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அது குற்றம் நிரூபணமாகும் பட்சத்தில் அவர் பதவி விலக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இப்படி திடீர்னு இந்த COVID-19 இந்த இது போயிட்டுருக்கிற இந்த ஒரு அவசர காலகட்டத்தில் வந்து பதவி விலகி இருக்கிறது கட்சியிலேருந்து வந்திருக்கிற அழுத்தம் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படிப்படுது?
நிச்சயமாக உண்டு. கடந்த சில வாரங்களாகவே கட்சிக்குள் சில சலசலப்புகள் இருந்திருக்கின்றன என்பது இன்று ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளோடு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விசாரணைகளில் இருந்து அவர் கரைபடாமல் வெளிவர முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கே இல்லை என்ற ஒரு மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போது உருவாகி இருக்கிறது. ரைசல், ஏனென்றால் இது சம்பந்தமாக தீவிரமான பின்புலங்களோடு ICAC இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த விசாரணையை ஆரம்பித்திருக்கிறது. இந்த முதற் சுற்றில் இவர் மீது நேரடியாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படாவிட்டாலும் அப்போது அதற்கு போதுமான ICAC போதுமான ஆதாரங்கள் இருக்கவில்லை. ஆனால் திரைமறைவில் நடத்தப்பட்ட ஆய்வுகளும் விசாரணைகளையும் வைத்து இப்போது ICAC வசம் நிறைய சான்றுகளும் ஆவணங்களும் இது தொடர்பான தகவல்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே தான் இப்போது நேரடியாக இவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று ICAC முன்வருகிறது. ஆனால் இந்த நேரம், அதாவது இப்போது கோவிட்னுடைய சிக்கலிலே சிக்கிக்கொண்டிருக்கின்ற நிலையிலும், பொதுவாக பொருளாதாரம் தொடர்பாக பல சிக்கல்களை, வேலையின்மை போன்ற காரணங்களோடு சிக்கல்களை எதிர்நோக்கின்ற நேரத்திலும் இந்த டைமிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த நேரம் சற்று சரியான நேரம் தானா என்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இருந்த போதும் கூட இதிலிருந்து இவர் கரைபடாமல் வெளியே வர முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லாத காரணத்தினால்தான் அவர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று பல ஆய்வாளர்கள் அவதானிகள் சொல்கிறார்கள்.
சரி, அதை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறேன் பிறகு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ICAC பொறுத்த அளவில் அதற்கு எந்த வித ஆதாரங்களோ ஆவணங்களோ எதுவும் கிடைச்சதோ கிடைக்கலையே இருக்கட்டும். ஆனால் வந்து இப்போ நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் வந்து இந்த கோவிட் காரணமாக ஒரு அவசரக்கார ஒரு சூழலில் வந்து அவசர நிலை சூழலில் இருந்துகிட்டு இருக்கிற இந்த பின்னணியில் ஐசிஐசி ஏன் இவ்வளோ அவசரம் காட்டணும்? அது இவ்வளோ நாள் பொறுத்தாங்க. இப்போ அக்டோபர் கடைசியில் வந்து நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் வந்து திறக்கப்படுது, இப்போ பழைய நிலைமைக்கு அது திரும்புது, அதுவரையும் பொறுத்திருக்கலாம் தானே அப்படிங்கிற மாதிரி ஐசிஐசி மீதே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது.
ஐசிஐசி ஒரு சுயாதீனமான அமைப்பு என்ற வகையில் யாப்பின் படியோ அல்லது இங்கு அந்த ஐசிஐசி 1988 நிறுவனத்தின் படியோ அதற்கு வேறு விதமான அழுத்தங்கள் வெளியிலிருந்து வருவதற்கு இடமில்லை என்றே கொள்ள வேண்டி இருக்கிறது ரைசல். அதுவும் முக்கியமாக இப்போது பெடரல் அரசு லிபரல் அரசாக இருக்கின்ற நேரத்திலே இந்த ஐசிஐசி இந்த நேரத்தில் அழுத்தம் காரணமாக இந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறது அல்லது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது என்று சொல்வதற்கு இல்லை. ஐசிஐசி தலையீடு காரணமாக இரண்டு முதல்வர் லிபரல் முதல்வர்கள் இதற்கு முன்பு பதவி விலகி இருக்கிறார்கள். 1992 நிக் கிரைனர், 2014 பேரி ஆஃப் ஃபெரல் போன்ற முதல்வர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். ஆகவே ஐசிஐசிக்கு வேறு விதமான வெளி அழுத்தங்களோ அல்லது உள்ளழுத்தங்களோ ஏற்பட்டிருக்கக்கூடிய நியாயங்கள் அடிப்படைகள் இல்லை என்றே சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் ஐசிஐசி தனது கடமையை செய்திருப்பதாகவே பல அவதானிகள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த எடுத்துக்கொண்ட நேரம் இது சரியான நேரம் அல்ல என்பதிலே பலர் ஒன்றுபட்ட கருத்தையே தெரிவிக்கிறார்கள்.
கிளாடிஸ் பெர்ஜிக்லினை பொறுத்த அளவில் தான் தவறுகளைத்தேங்கிற மாதிரி ஒருவேளை கண்டுபிடிக்கப்படலாம் அப்படின்னு அவர் நினச்சிருந்தா கூட, நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வந்து இப்போதைக்கு மிகவும் பிரபலமான ஒரு பிரீமியர், ரொம்ப திறமையான ஒரு பிரீமியர் அப்படிங்கிற சொல்லப்படுற நிலைமையில் வந்து கிளாடிஸ் பெர்ஜிக்லின் இருக்கிற இந்த பின்னணியில் குறைஞ்சபட்சம் வந்து பிரீமியர் பதவியிலேருந்து விலகி எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்திருக்கலாம். அது வந்து அந்த அவர் தேர்ந்தெடுத்த அந்த தொகுதி மக்களுக்கே அவர் வந்து நல்லது செய்யலைங்கிற மாதிரி விட்டுட்டு இடையில போகிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கையாண்டிருக்கலாம், எம்பி பதவியில் தொடர்ந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. உங்களுக்கு எப்படிப்படுது
அது? அது அதை பார்க்கிற போது உதாரணமாக அவர் வில்லோபி தொகுதியை பிரதிநிதித்துவம் செய்கிறார் ரைசல். அவர் அங்கு அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு 20% கேப் அவருக்கும் அவருக்கு எதிர்கட்சிக்கும் இடையில இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இவ்வளவுதான் குற்றச்சாட்டுகள் வந்த போதும் பாராளுமன்ற தேர்தலிலே அவர் அந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்க முடியும். ஆனால் அவர் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்பதை உணர்ந்து செயல்படுவதாகவே எனக்கு படுகிறது ரைசல். இந்த விசாரணைகள் எவ்வளவு நாள் எடுக்கும், இந்த விசாரணைகளினுடைய அறிக்கைகள் வெளிவர எவ்வளவு நாள் எடுக்கும் என்ற ஒரு விதமான இரண்டு கண்டான நிலைமை நீடிக்க நீடிக்க அவருக்கு பொதுமக்களினுடைய ஆதரவும் மற்றும் அவருடைய சகாக்களின் அரசியல் சகாக்களின் ஆதரவும் குறைந்து கொண்டே வருவதற்கான சூழ்நிலை தான் நிலவுகிறது. ஆகவே அவர் இப்போது தன்னுடைய அரசியல் எதிர்காலம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்றபடியினால் தான் அது பாராளுமன்ற பிரதிநிதி அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வதில் அர்த்தமில்லை என்று அவர் கருதி இருக்க வேண்டும் என்றே நான் நினைக்கிறேன்.
அடுத்து சத்யநாதன், இப்போ லிபரல் பார்ட்டியை பொறுத்தளவில், லிபரல் கட்சியை பொறுத்தளவில் இப்போ கிளாடிஸ் பெர்ஜிக்லியன் விலகுகின்ற இந்த பின்னணியில் அடுத்து வந்து அந்த கட்சியில் வந்து யார் வந்து பிரீமியராக போகிறாங்க, என்ன மாதிரியான உட்கட்சி விவகாரங்கள் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு படுது?
ஏற்கனவே சில சலசலப்புகள் கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த பின்னணியிலே கிளாடிஸ் பெர்ஜிக்லியன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுமக்களின் ஆதரவு காரணமாக யாருமே அவரை அகற்றி பதவியை பறித்துக் கொள்வதற்கு யாருமே இது காலவரை செயல்படவில்லை. ஏனென்றால் அவ்வளவு அமோகமான ஆதரவு அவருக்கு இருந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இரண்டு பேரது பெயர்கள் இப்போது அடிபடுகின்றன பிரபலமாக ரைசல். உதாரணமாக கருவூல காப்பாளர் டொமினிக் பெரோட்டே அவர்களுடைய பெயரும், பிளானிங் மினிஸ்டர் திட்டமிடல் அமைச்சர் ராப் ஸ்டோக் அவர்களது பெயரும் இப்போது பிரபலமாக அடிபடுகிறது. இதில் இரண்டு பேருமே சரிசமமாக அவர்கள் ரைட் மற்றும் சென்டர் ரைட் ஆகிய அணிகளின் ஆதரவை பெற்று முதல்வராக தெரிவு செய்யப்படக்கூடும் என்றே பொதுவாக அவதானிகள் கருதுகிறார்கள். அடுத்த செவ்வாய் என்று நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலே, கட்சி கூட்டத்திலே அந்த இருவரில் ஒருவர் தெரிவு செய்யப்படக்கூடும் என்றே பொதுவாக நம்பப்படுகிறது ரைசல்.
சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வாரம் வரைக்கும் பொறுத்திருப்போம் யார் அடுத்த நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் புதிய பிரீமியராக தெரிவு செய்யப்பட போகிறார்னு பார்க்குறான் இல்லையா?
ஆமாம், இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. முக்கியமாக பொருளாதார ரீதியாகவும் இந்த COVID-19 காரணமாகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு மத்தியில் முதல்வர் பதவி விலகுகிறார். அந்த கட்சியிலிருந்து இன்னொருவர் தெரிவு செய்யப்பட இருக்கிறார். கிளாடிஸ் பெர்ஜிக்லின் எடுத்து சென்ற அந்த நடைமுறைகளை எவ்வளவு தூரம் பின்பற்றுவார் அல்லது அவர் எந்த விதமாக இந்த பிரச்சனைகளை சமாளிப்பார் என்பது ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும். நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ரைசல்.
மிக நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.